إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளை சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்திற்கு செல்லும் என்று சொன்னவனாக புறக்கிறதை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ரஜபு மாதத்தை கடந்து ஷஅபான் மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபான் மாதத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இஸ்லாமியர்கள் அந்த மாதத்தில் பலவிதமான வணக்க வழிபாடுகளை செய்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாகவும் ரமலான் மாதத்தின் நடுப்பகுதியில் பராத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோன்பை பிடித்து அதனுடைய மாலை நேரத்தில் மூன்று யாசினை ஓதி சில துஆக்களை செய்பவர்களாகவும் இவற்றி போன்ற சாப்பாடுகளை சமைத்து சந்தோஷம் கொண்டாடுபவர்களாகவும் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபான் மாதத்தை பொறுத்தவரையில் நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஅபான் மாதத்துக்கு ஏதாவது சிறப்புகளை சொல்லி இருக்கின்றார்களா, விசேடமான வணக்க வழிபாடுகளை அந்த மாதத்தில் சொல்லி இருக்கிறார்களா என்று முதலில் நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மாதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன் இத்தத் ஷுஹூரி இன்னல்லாஹ் இத்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலக்கத் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதலிலிருந்து மாதங்கள் 12 தான் இருக்கின்றன. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே உள்ளது. அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு மாதத்தை சிறந்த மாதம் என்று சொல்வதாக இருந்தாலும், ஒரு மாதத்தை சிறப்பு இல்லாத மாதம் என்று சொல்வதாக இருந்தாலும், ஒரு வாரத்தை சிறந்த வாரம் என்று சொல்வதாக இருந்தாலும், ஒரு நாளை சிறந்த வாரம் என்று சொல்வதாக இருந்தாலும், ஒரு நிமிடத்தை பார்த்து ஒரு செகண்டை பார்த்து இது நல்ல நிமிடம் நல்ல செகண்ட் என்று சொல்வதாக இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது அப்படி சொல்வதற்கு. அப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி இருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது சிறப்பை சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அல்லாஹ்வை பார்க்காமல், நபிகளாரை பார்க்காமல், நாங்களாக நினைத்த பிரகாரம் ஒரு மாதத்தை சிறந்த மாதம் என்று சொன்னால், ஒரு நாளை சிறந்த நாள் என்று சொன்னால், இந்த மாதத்தில இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுவே எங்களை நரகத்துக்கிட்டு சென்றுவிடும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய சமூகத்துக்கு முஸ்லிம்களுக்கு ஷஅபான் மாதத்தை பற்றி ஒரு ஒரு விசேடமான ஒரு கவனிப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுவதுதான் எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளார் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை வழிமுறை இதன் அடிப்படையில் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஷஅபான் மாதத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஷஅபான் மாதத்தில் முஸ்லீம்கள் செய்கின்ற காரியம் எல்லாம் சரியானா, ஷஅபான் மாதத்தை பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சில கொள்கைகள் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதானா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கடைசியிலே ஷஅபான் மாதம் சம்பந்தப்பட்ட நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன, அவைகளை சொல்லி அந்த ஹதீஸுகள் ஆதாரப்பூர்வமானதான என்பதை நான் கடைசியிலே சொல்லுகின்றேன். முதலாவதாக ஷாமான் மாதத்தோடு சம்பந்தப்படுத்தி எங்களுடைய சமூகம் செய்கின்ற ஒரு சில வணக்க வழிபாடுகளையும் ஒரு சில மோசமான கொள்கைகளையும் எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக ஷாபான் மாதத்தில் நோன்பு முடிப்பது, ஷாபான் மாதத்தில் நோன்பு முடிப்பதற்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் அப்படியே தேடி பார்த்தால் ஷாபான் மாதத்தில் நோன்பு முடிப்பதற்கு சிறப்பு இருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்களை எடுத்து பார்த்தால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத ஒரு மாதத்தை பூரணமாக நோன்பு பிடித்தார்கள் என்று சொன்னார். அது ஷஅபான் மாதத்திலே தான். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறார்கள், வமா ரஐதுஹு ஃபீ ஷஹ்ரின் அக்தர சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான், ஷஅபானிலே நோன்பு பிடித்ததை விட வேறொரு மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்ததை நான் பார்த்தது கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் நிறைய நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை விட, ரமலானிலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ரமலான் அல்லாத ஒரு மாதத்தில் நபிகளார் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள் என்று சொன்னால் அது ஷஅபான் மாதம் தான் என்கின்ற செய்தியை நாங்கள் புகாரியிலும் முஸ்லிமிலும் பார்க்கிறோம். புகாரியிலே ஒரு சில தினங்களை தவிர பெரும்பான்மையான பகுதியை நோன்பிலே கழிப்பார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கின்ற செய்தியை நாங்கள் பார்த்தால் ரமலான் அல்லாஹ் ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள் என்று சொன்னால் அது ஷஅபான் மாதத்திலே தான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார்கள், எங்களுக்கு ரமலான் மாதத்திலே விடுபடுகின்ற நோன்புகளை கலாவாகும் அல்லவா, பெண்களுக்கு கலாவான விடுபட்ட நோன்புகளை நாங்கள் ஷஅபான் மாதத்திலே தான் கதா செய்வோம், ஷஅபான் மாதத்திலே தான் அதை பூர்த்தி செய்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சஹாபி பெண்மணிகள் கூட ஷஅபான் மாதத்தை எதிர்பார்த்திருந்து கதா நோன்புகளை நோக்குபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஷஅபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது தவறு கிடையாது. நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி செய்து வந்த ஒரு சுன்னத்து என்கின்ற அளவுக்கு ஷஅபான் மாதத்தில் தாராளமாக நோன்பு பிடிக்கலாம். பிரச்சனை என்ன தெரியுமா, ஷஅபான் மாதத்தின் 15வது இரவை குறிப்பிட்டு 15வது நாளை குறிப்பிட்டு பராத் என்ற ஒரு நோன்பை பிடிக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு நபிகளாருடைய வாழ்க்கையில் ஏதாவது உண்மாறியிருக்கிறதா என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக விளங்கி வைக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடித்தார்கள். அரபாவுடைய தினத்தில் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது குறையில் நோன்பு பிடிக்குமாறு நபிகளார் சொன்னார்கள். ஆசூரா தாசுவாவுடைய முஹர்ரம் மாதத்தின் 9வது 10வது நாளில் நோன்பு பிடிக்க சொன்னார்கள். மாதத்தில் 3 நோன்புகள் ஐயாமுல் மீல் வெள்ளை நாட்கள் என நபிகளார் காட்டி தந்தார்கள். 13, 16, 15 நோன்பு பிடிக்க சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்க சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி நோன்புகளை காட்டி தந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலில் பராத்து நோன்பு என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸையோ பலவீனமான ஹதீஸையோ பராத் என்ற பெயரில் காட்ட முடியாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி இருந்தும் கூட எங்களுடைய சமூகம் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகின்ற சமூகம், நபிகளாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற சமூகம் பராத்து நோன்புக்கு நபிகளாருடைய வாழ்க்கையில் ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருக்கிறதா, ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு இவ்வளவு காலமும் செய்து வந்தோம் அல்லவா என்று சொல்லிக்கொண்டு வெறுமனே அது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கின்ற ஆதாரம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன ஆதாரம், இவ்வளவு காலமும் செய்தோம் தானே என்பதுதான் ஆதாரம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு நோன்பை பிடிப்பதாக இருந்தால் நபிகளார் பிடித்திருந்தால் தான் பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுக்கு நன்மை கிடைக்க போகிறது. எனவே ஷஅபான் மாதத்தில் நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்டால் தாராளமாக பிடிக்க முடியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிலே சிறந்த நோன்பு சௌமு தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்த நோன்பு என்று சொன்னார்கள். எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பது ஷஅபான் மாதத்தில் பிடிக்க முடியுமா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமாக பிடியுங்கள், தடை கிடையாது. சிந்தனையாக நோன்பு பிடிக்கிறீர்களா, பிடியுங்கள், ஷஅபான் மாதத்தில் தவறு கிடையாது. ஐயாமுல் மீல் வெள்ளை நாட்களில் நோன்பு பிடிக்கிறீர்களா, தாராளமாக பிடியுங்கள், தவறு கிடையாது. ஆனால் ஷஅபான் மாதத்துக்கு என்று, ஷஅபான் மாதத்துக்கு என்று திங்கள் வியாழன் குடிக்காத நாங்கள், ஐயாமுல்வில் வெள்ளை நாட்களில் குடிக்காத நாங்கள் ஷஅபான் மாதத்துக்கு என்று குறிப்பிட்டு பராத் நோம்பு என்று ஒன்றை குடிப்போமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மைக்கு பகரமாக தீமைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொண்டு ரமலான் மாதத்திலே ஷஅபான் மாதத்திலே 15வது தினத்தில் பராத் நோன்பு குடித்தால் நன்மைக்கு பகரமாக தீமை கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் முஸ்லிம் சமூகம் கூண்டி பிடிக்கின்ற அளவுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு ஹதீஸ் வருகிறது. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா தான லைலத்தன் முஸ்லிமின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் அரைவாசி இருக்கிறது அல்லவா, 15வது இரவு இருக்கிறது அல்லவா, அந்த இரவு வந்தால் நபிகளா சொன்னார்களாம், ஃபக்கூமூ லைலஹா, அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், வசூமூ நஹாரஹா, அதனுடைய பகல் பொழுதிலே நோன்பு புரியுங்கள் என்று நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரப் என்ன தெரியுமா? ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கின்றானே, அவன் அந்த இரவையில இறங்குகின்றானாம். சூரியன் மறைகின்ற பொழுது அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார் இருக்கிறார், அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்க போகிறேன், அலா முஸ்தரிஜத்தின் பாவத்துக்கு யார் என்னிடத்தில் ஆகாரம் தேடுகிறாரோ, ரிஸ்கை வேண்டுகிறாரோ, அவருக்கு நான் ரிஸ்கை கொடுக்க போகிறேன், அலா முகத்தலின் சோதனைக்குட்பட்டவர், நோய்வாய்ப்பட்டவர், என்னிடத்தில் குணத்தை கேட்டார், அவனுக்கு நான் குணத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சூரியன் மறைந்ததில் இருந்து காலையில் சூரியன் உதிக்கும் வரைக்கும் இதே நிலையில் கேட்டுக் கொண்டிருப்பதாக நபிகளார் சொன்னதாக ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை பிரதானமான ஹதீஸாக காட்டுவார்கள். நிறைய ஹதீஸ் இருக்கின்ற நான் பின்னா சொல்லுகின்றேன். இந்த ஹதீஸை பராத்து நோன்புக்கு மிக பிரதானமான செய்தியாக காட்டுவார்கள். ஆனால் இதிலே பராத்து நோன்பு என்று வரவில்லை. அரபா நோன்பை பார்க்கிறோம், ஆசூரா காசுவா நோன்பை பார்க்கிறோம், இது போன்று செவ்வாருடைய ஆறு நோன்பு என்று பார்க்கிறோம், அது போன்று பராத்து நோன்பு என்று வரவில்லை. அது ஒரு பகுதி. ஒரு நோன்புக்கு பெயர் வைப்பதாக இருந்தால் நபிகளாச்சல் இருக்க வேண்டும். நாங்கள் இணைந்த விவகாரம் வைக்க முடியாது, வைத்தால் பாவம் தான் எங்களுக்கு கிடைக்கும். இதிலே நபிகளார் எப்படி சொல்கிறார்கள், ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு வந்துவிட்டால் இரவை நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு குடியுங்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸின் தராதரம் என்ன, இந்த ஹதீஸின் தராதரம் என்ன? அன்பான் இஸ்லாமிய சகோதரர், ஒரு ஹதீஸ் எங்களிடத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், ஒரு வணக்கம் எங்களிடத்தில் சரிபட்டால் அதற்குரிய ஆதாரத்தை பார்க்க வேண்டும். குர்ஆனில் வருகிறதா, ஹதீஸில் வருகிறதா? ஹதீஸ் என்று எங்களுக்கு காட்டப்பட்டால் இது ஆதாரபூர்வமானதா, பலவீனமானதா என்று பார்க்கின்ற கடமை இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர், அதை பற்றி தனி தலைப்பிலே பேச முடியும். விளங்க வேண்டிய பகுதி என்னவென்றால், ஒரு ஹதீஸ் எங்களிடத்திலே சொல்லப்பட்டால் கண்மூடி ஏற்றுக்கொள்வதா, அல்லது அது ஆதாரபூர்வமானதா, பலவீனமா என்று பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறதா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர், அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகின்றேன். இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா, யார் சாபி என்பது மிகச்சிறந்த ஒரு சாபி. அன்பான் இஸ்லாமிய சகோதரர், தூய்மையாக இஸ்லாத்துக்கு பாடுபட்டவர்கள், தூய்மையாக இஸ்லாத்துக்கு பாடுபட்டவர்கள். அந்த இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் நபிகளார் சொன்னதாக எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டால் உடனடியாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். ஆனால் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல கூட்டங்கள் பிரிந்தன. ஷியாக்கள் என்றும் ஹவாரிஜிகள் என்றும் பல குழப்பங்கள் வந்த பொழுது அவரவர்கள் அவரவர்களுடைய கூட்டத்திற்கு சார்பாக ஹதீஸுகளை துணைய ஆரம்பித்தார்கள், ஹதீஸுகளை கட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு யாராவது எங்களிடத்தில் வந்து நபிகளார் இப்போது ஒரு செய்தியை சொன்னார்கள் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதுவரைக்கும் தெரியுமா? அறிவிப்பாளர் வரிசை அப்படியே கேட்போம், உனக்கு இந்த செய்தியை சொன்னது யார், உனக்கு சொன்னவர் என்று சொன்னது யார் என்று நபிகளால் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர் வரிசையை பார்ப்போம். அதிலே பார்த்து குர்ஆனையும் ஹதீஸையும் சுன்னாவை சரியாக பேசுபவராக இருந்தால் அவருடைய ஹதீஸை எடுத்துக்கொள்வோம். ஒரு விதத்துக்காரனாக இஸ்லாத்திலே புதுமையை புகுத்தியவனாக குழப்பக்காரன் என்ற அந்த சீயாக்கரிலோ சவாரிசிகளிலோ வேறு பெற்றவனாக இருந்தால் அவனுடைய ஹதீஸை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா அவர்கள் சாதியின் ஹதீஸை எப்படி தேர்வு செய்தார்கள், சஹாபாக்கள் எப்படி தேர்வு செய்தார்கள் என்பதை அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, இப்பொழுது இந்த ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த ஹதீஸுக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா சகோதரர்களே? இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது இட்டு கட்டப்பட்ட செய்தி. நபிகளார் சொன்னதும் அல்ல, பலவீனமானது இருக்கிறதானே, பலவீனமான தரத்தில் கூட இல்லை. இது நபிகளாரின் மீது பொய்யாக சொல்லப்பட்டது, நபிகளாரின் மீது இட்டு கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு ஹதீஸ். என்ன காரணம் தெரியுமா? இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே அபூபக்கர் இப்னு அப்துல்லா இப்னு முஹம்மத் என்ற அறிவிப்பாளர் வருகிறார். இவரை பொறுத்தவரையில் யஹ்யா இப்னு மஹீத் ஹதீஸ் கலையில் இவர் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர். அவர் சொல்லுகின்றார், கான யதவுல் ஹதீஸ், இவர் நபிகளாரின் பேரை பயன்படுத்தி ஹதீஸுகளை கட்டுபவராக இருந்தார், ஹதீஸுகளை புனைபவராக இருந்தார் என்று இவரை பற்றி விமர்சனம் செய்கிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி விமர்சனம் செய்யப்பட்ட ஹதீஸுகளை கட்டுபவர் என்று சொல்லப்பட்ட ஒருவர் அறிவிப்பாளர் வரிசையிலே வந்தார். அந்த ஹதீஸை மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, மக்களை பயமுறுத்துவதற்காக, எப்படி இப்படி இட்டு கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்வதற்காகவே தவிர வேறொன்றுக்கு அவன் சொல்லக்கூடாது என்று மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்களே. நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது யாராவது புரியாத ஒரு ஹதீஸை சொன்னால் அவர் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார். அவ்வளவு மிக பாரம்பரியமான ஒரு விஷயம். எனவே இந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை நபிகளார் சொன்னதாக யாராவது சும்மா சொன்னால் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டிய அளவுக்கு மிக விபரீதமான ஒரு ஹதீஸ். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, மின்பர் மேடைகளிலே சொல்வார்கள் இந்த ஹதீஸை நபிகளார் சொன்னதாக, சஹபான் மாதத்தின் 15வது இரவு வந்துவிட்டால் இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு பிடியுங்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்குள்ள தீர்ப்போ இது நபிகளாரின் மீது பொய்யாக சொல்லப்பட்டதை தவிர இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய சமூகம் இந்த சஹபான் மாதத்தில் செய்யக்கூடிய இன்னொரு விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், பகலிலே நோன்பு பிடிப்பது, அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, பராத் என்ற போர்வை. அதற்கு மாறாக நாங்கள் ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு பிடிப்பதாக இருந்தால், அல்லது திங்கள் வியாழன் பிடிப்பதாக இருந்தால், அல்லது சஹபானிலே அதிகமான பகுதிகளை முழுக்க நோன்பு பிடிப்பதாக இருந்தால், அதற்கு நபிகளாருடைய வாழ்க்கையில் சான்றிருக்கிறதே தவிர 15வது தினத்தில் பராத் என்று குறிப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இட்டு கட்டப்பட்ட ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக இரவையில நின்று வணங்குவது, அதற்கும் காட்டுகின்ற ஒரே ஆதாரம் நான் முன்னால் சொன்ன ஆதாரம் தான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அது இட்டு கட்டப்பட்டது என்று பார்த்து விட்டோம். இன்னொரு ஹதீஸை காட்டுவார்கள், என்ன தெரியுமா? இன்னல்லாஹு தஆலா யன்ஸிலு லைலத்தன் முஸ்லிமின் ஷஅபான் இலா ஸமாஇ துன்யா. அந்த சஹபான் மாதத்தின் 15வது இரவையிலே அடிவானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகின்றான். இறங்கி வந்து வயசுதிருளி அப்பரமின் அததி ஷஹரி கனமி கலப் கலபு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள் மக்காவில், அந்த ஏரியாவில், அரபு நாட்டில் இருந்த மிக பிரபலியமான ஒரு கோத்திரம் கலபு கோத்திரம். அந்த கலபு கோத்திரவர்களுக்கு இருந்த ஆட்டு மந்தை இருக்கிறது அல்லவா, அந்த ஆட்டு மந்தைக்கு இருந்த முடியின் அளவுக்கு மக்களுக்கெல்லாம் மன்னிப்பை கொடுக்கிறான் என்ற ஹதீஸை காட்டுவார்கள். இது இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திருமிதி இப்னு ஹாஜா போன்ற ஹதீஸ் கிட்டாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரை புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் பலவீனமானது, ஆதாரத்துக்கு எடுக்க முடியாதது என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில், அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனம் என்பது மட்டுமல்ல, அந்த ஹதீஸை அறிவிப்பவர் தொடர் பறந்து போயிருக்கிறது. என்னை சந்திக்காதவர் என்னை பற்றி சொன்னால் ஏற்க முடியுமா சகோதரர்களே? என்னோடு பேசாதவர், என்னுடைய காலத்திலே வாழாதவர், என்னை சந்திக்காதவர், நான் சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்களுக்கு அறிந்து போன ஒரு செய்தியாகத்தான் அதுவும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரவையிலே விசேடமாக நின்று வணங்குவதற்கு, இரவை முடித்து குருவான ஒருவராக இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தாலும் சரி, ஜிக்ரு செய்வதாக இருந்தாலும் சரி, இரவை வணக்கத்தை கொண்டு குறிப்பிடுவதற்கு எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய அந்த சஹபானுடைய 15வது இரவில் செய்யக்கூடிய இன்னொரு குறிப்பிட்ட ஒரு வணக்கத்தை செய்வார்கள். என்னவென்றால், சில ரக்காத்துக்களை சொல்வார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு சலாத்துல் ரவாயி என்று சொல்வார்கள், அல்லது சலாத்துல் பராஆ என்று சொல்வார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சஹபானுடைய பகுதியில் செய்யக்கூடிய வணக்கங்கள் 100 ரக்காத்துக்கள் சொல்வார்கள். அங்கே நோன்பிலே சௌமுல் பராஆ, பராத்து நோன்பு என்பது அல்லவா, அதுபோன்று சஹபானுடைய இரவையில் சலாத்துல் பராஆ, பராஆவுடைய ரக்காத்துகள் என்று 100 ரக்காத்துக்களை சொல்லுகின்ற வளமை சாதாரணமாக இருந்திருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர், இன்றைக்கும் சில பகுதிகளில் செய்கிறார்களோ தெரியாது, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி என்றால் சஹபானுடைய 15வது இரவை நின்று வணங்கவே முடியாதா? சொல்லவே முடியாதா என்று கேட்டால், அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தொழுகையை மூன்று பகுதிகளாக நோக்கலாம். உதாரணமாக நாங்கள் இரவையிலே நின்று வணங்குகின்ற வளமை உள்ளவர்களாக இருந்தால் அந்த இரவையிலே நின்று வணங்க முடியும். வித்துரு சொல்பவர்களாகவோ அல்லது இரவு தொழுகையை சொல்பவர்களாகவோ நாங்கள் வளமையாக இருந்தால் அதே வணக்கத்தின் அடிப்படையில் அந்த இரவையில் என்ன செய்ய முடியும்? நபிகளால் தொழுக தொழுகைகளை தொட முடியும். அது அல்லாமல் நான் சொன்னதை போன்று பொதுவாக ஏனைய நாட்களில் தொழாமல் சும்மா இந்த இரவை நான் அயாத்தாக்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தொழுகிறார், தொழுதாலும் பாவம் தான் கிடைக்கும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயாத்தாக்காத வணக்க வழிபாடுகளை கொண்டு சிறப்பிக்காத ஒரு இரவை நாங்களும் சிறப்பித்தால் குற்றம் என்ற அளவுக்கு தான் வந்துவிடும், நன்மை கிடைப்பதற்கு பதிலாக பாவம் கிடைத்துவிடும். எனவே ஏனைய நாட்களில் இன்று தொழாத ஒரு மனிதர், ஏனைய நாட்களில் நபிகளால் தொழாத தொழுத தொழுகைகளை தொழாத ஒரு மனிதர் அந்த இரவில் மட்டும் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தடுக்கப்பட வேண்டிய காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்னது போன்று ரக்காத்துக்களை குறிப்பிட்டு நூறு ரக்காத்துக்கள் என்றோ ஆறு ரக்காத்துக்கள் என்றோ அப்படியும் தொழுகின்ற வளமை இருந்திருக்கிறது. நூறு ரக்காத்து சலாத்துல்வாரா சொல்வார்களாம், அல்லது ஆறு ரக்கா தொழுகின்ற வளமை இருக்கிறதாம். ஆறு ரக்காத்தை தொழுதுவிட்டு பாவம் மன்னிப்பு தேடுவார்களாம். அன்பாந்த இஸ்லாமிய சோழர் இப்படி குறிப்பிட்டு ஒரு தொழுகையை ரக்காத்தின் அடிப்படையிலோ பேரின் அடிப்படையிலோ உண்டு பண்ணுவது அது இன்னும் மிக பாரமான ஒரு காரியம், மிக பாவத்துக்குரிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது எல்லாவற்றுக்கும் காட்டுகின்ற ஒரே அதிசயம் தெரியுமா? நான் ஆரம்பத்திலே சொன்ன செய்தி எது? ரமலானுடைய இந்த சஹபானுடைய 15வது இரவு வந்தால் பகல் நேரத்திலே நின்று வணங்குங்கள், இந்த இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள், பகல் நேரத்தில் நோம்பு பிடியுங்கள். இந்த ஹதீஸுக்கு உள்ள தீர்ப்பு கிட்டு கட்டப்பட்டது. அதிலே அபூபக்ரி என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். அவர் நபிகளாருடைய பேரை பயன்படுத்தி பொய் செய்திகளை சொல்பவர்களாக இருந்தார். இவருடைய ஹதீஸை எடுக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த சஹபான் மாதத்தில் 15வது தினத்தில் செய்யக்கூடிய இன்னொரு காரியம் இருக்கிறது என தெரியுமா? மகரிபு தொழுகைக்கு பின்னால் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் மூன்று யாசின் ஓடுகின்ற வளனை இருக்கிறது. மூன்று யாசினை ஓடிவிட்டு ஒவ்வொரு யாசினுக்கு பின்னாலும் ஒவ்வொரு விதமான துவாவை கேட்பார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பாவ மன்னிப்புக்காக ஒரு யாசின், குடும்ப அந்த உணவுகள் விஸ்தீரணப்படுத்துவதற்காக ஒரு யாசின், ஆயுள் நீடிப்பதற்காக ஒரு யாசின் என்று இப்படி மூன்று யாசின்களை ஓதி அப்படி துவா கேட்கின்ற வளமை இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே இந்த நடைமுறை இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, யாசின் சூரா யாருக்கு இறங்கியது? யாசின் சூரா யாருக்கு இறங்கியது? நபிகளாருக்கல்லவா இறங்கியது? நபிகளார் அந்த யாசின் சூராவை ஒரு நாளை குறிப்பிட்டு ஓதி இருந்தால்தான் எங்களால் ஓத முடியும். இன்றைக்கும் பார்க்கிறோம், திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் யாசினை ஓதுகின்ற நிலையை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு வணக்கத்தை காட்டி தந்தார்களா? இல்லை சகோதரர்களே, அப்படி ஒரு வணக்கத்தை காட்டி தரவில்லை. கேட்டால் என்ன சொல்வார்கள்? எல்லா உயிரினத்துக்கும் இதயம் இருப்பதை போன்று அல் குர்ஆனுக்குரிய இதயம் யாசின் என்று சொல்வார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, நபிகளாரின் மீது பொய்யாக சொல்லப்பட்ட செய்தி. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இது போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு நபிகளாரத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. மூன்று யாசின் ஓதுவதாக இருந்தாலும் சரி, மூன்று யாசின் ஓதிவிட்டு துவா கேட்பதாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தால் அது எங்களை பாவத்துக்கு இட்டுச் செல்லும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பின்னால் ஒரு கேள்வி இருக்கிறது, நான் சொல்லுகிறேன், எல்லாம் நல்லதுதானே அப்பா, ஏன் விட வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். நான் அதை கடைசியில வைத்துக் கொள்கிறேன், இப்பொழுது செய்கின்ற காரியங்களை புரிந்து கொள்வோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர், அடுத்ததாக அந்த தினத்திலே ரொட்டி சுடுவார்கள். ரொட்டி சுட்டு அதை மக்களுக்கு கொடுக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கலாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர், அதுக்கு என்ன பேர் தெரியுமா? பராத்து ரொட்டி. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பராத்து நோன்பு என்று வைத்தார்கள், பராத்து தொழுகை என்று வைத்தார்கள், பராத்து யாசின், அதே போன்று பராத்துக்கு என்ற ஒரு நோக்கத்தில் சுடப்படுகின்ற ரொட்டி. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பதற்கு இஸ்லாத்திலே தாராளமாக அனுமதி இருக்கிறது. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் தாராளமாக அனுமதித்திருக்கிறது. நாங்கள் இதை பேசுகின்ற பொழுது பார்த்தீர்களா அப்பா, இவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை கூட பாவம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவளிப்பதை பாவம் என்று யாராவது சொன்னால் அவன் நரகவாதியாக இருக்கக்கூடும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சூரத்து தஹ்ரிலே சுவனவாசிகளுக்கு சொல்லுகின்ற அழகான பண்பென்ன தெரியுமா? அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள். அல்லாஹ் சூரத்து தஹ்ரிலே சொல்லுகின்ற செய்தி. அன்பான் இஸ்லாமிய சொல்லு, தனக்கு தேவை இருந்தாலும் கூட ஏழை எளியவர்கள் குணமளிப்பார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமியத்தோடு இஸ்லாம் சென்ற குற்றங்களை காட்டுகின்ற பொழுது, தவறுகள் சில தவறுகளை செய்தவருக்கு சென்ற குற்றம் சொல்லுகின்ற பொழுது ஏழைகள் குணமளிக்குமாறு சொல்லுகின்றது அன்பான் இஸ்லாமியத்தோடு. எனவே ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது வணக்கம். ஆனால் ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம் என்ற போர்வையில் ஒரு நாளை குறிப்பிட்டு, ஒரு நாளை குறிப்பிட்டு, ஒரு விக்கிரை செய்துவிட்டு, ஒரு ஸ்மௌலிதை ஓடிவிட்டு நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கப் போகிறோம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஆதாரம் தேட வேண்டும். ஒரு நாளை குறிப்பிட்டு ஏழைகளுக்கு உணவளிப்பது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணமாக பராத்து நாளையில், சஹாபாவுடைய 15வது நாளையில் ரொட்டி சுடுவது, நபிகளால் உலகத்தில் வாழ்ந்தார்களா இல்லையா, ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடித்தார்களா இல்லையா, அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தின் 15வது நாளை குறிப்பிட்டு சஹாபாக்களுக்கெல்லாம் ரொட்டி சுட சொன்னார்களா, அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொன்னார்களா என்றால், ஒரு நாளை குறிப்பிட்டு நபிகளார் அப்படி செய்யவில்லை. நாங்கள் நபிகளார் குறிப்பிடாத ஒரு நாளை குறிப்பிட்டு ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் என்ற போர்வையை செய்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதையும் எங்களை நரகத்துக்கிட்டு சொல்லும், பாவத்துக்கிட்டு சொல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர், இதற்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறதற்கு நான் கடைசியிலே பதில் சொல்லுகின்றேன். அடுத்ததாக கொள்கை ரீதியான மிகப்பெரிய ஒரு பிழையை விடுகிறார்கள். என்ன தெரியுமா, ஷாபான் மாதத்தின் 15வது இரவு இருக்கிறது அல்லவா, அந்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு, அதிலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற ஒரு மோசமான கொள்கையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, யாராவது ஒரு முஸ்லிம், யாராவது ஒரு மோமின் ஷாபானிலே தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, ஷாபானிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் குர்ஆனையும் ஹதீஸையும் நேரடியாக மறுத்த குண்டத்துக்கு ஆளாகி விடுவான். என்ன காரணம் தெரியுமா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் என்பது ரமலான் மாதத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். ரமலான் மாதத்தில் இருக்கிறது என்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஆரம்ப 20 நாட்களிலும் பள்ளியிலே எடுத்துக்காக இருந்தார்கள். எதற்காக தெரியுமா, லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்று. 20 நாள் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது வகை வருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எல்லா தோழர்களையும் அழைத்து சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் என்பது ரமலானின் கடைசி பத்தியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். கடைசி பத்திலும் ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே விரும்பியவர்கள் அந்த நாளிலே ஏசிக்காக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரி முஸ்லிம் போன்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரமலானிலே தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அதுவும் கடைசி பத்தியில் இருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் ஷாபான் மாதத்திலே லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொன்னார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபிகளாருடைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளை மறுத்த குற்றத்திற்கு காபிர் என்ற நிலைக்காலாகிடுவார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அல் குர்ஆன் என்ன சொல்கிறது, அல் குர்ஆன் என்ன சொல்கிறது சகோதரர்களே, ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்வார்கள், என்ன, சூரத்து துஹான் இருக்கிறது, சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்சிரீன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஹாமீன் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக அந்த வேதத்தை நாங்கள் பரக்கத்து செய்யப்பட்ட இரவில் இறக்கி வைத்தோம், பரக்கத்து செய்யப்பட்ட இரவில் இறக்கி வைத்தோம். எதற்காக, இன்னா குன்னா முன்சிரீன், நாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கிறோம், அதனால் இறக்கி வைத்தோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அந்த இரவிலே தான் அல்லாஹ்வுடைய எல்லா விடயங்களும் பிரித்து வைக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது அல் குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது, நாங்கள் அல் குர்ஆனை பரக்கத்து செய்யப்பட்ட இரவிலே இறக்கி வைத்தோம். இப்பொழுது பரக்கத்து செய்யப்பட்ட இரவு எது, தேட வேண்டுமா சகோதரர்களை, நாங்கள் கஷ்டப்பட வேண்டுமா, நாங்கள் நான் சொன்னதை நீங்கள் கேட்க வேண்டுமா, அல் குர்ஆனிலே தெளிவில்லாத ஒரு விடயம் வந்தால் அதற்கு விளக்கமாக நபிகளால் என்ன சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும். நானும் நீங்களும் நினைத்ததை எல்லாம் அல் குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு கொண்டே சொல்கிறேன் பாருங்கள். உதாரணத்துக்காக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன ஆமனு வலம் யுல்பிசூ ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக்க லஹும் அம்னு வஹும் முஹ்ததூன். ஈமான் கொண்டு அநியாயம் செய்யாமல் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அச்சம் தீர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன வசனம் இது? ஈமான் கொண்டு அநியாயம் செய்யாதவர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், சஹாபாக்களை சொல்கிறார்கள், இந்த வசனம் எங்களுக்கு பாரமாக இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? இந்த மனிதனால் அநியாயம் செய்யாமல் இருக்க முடியும்? மனிதன் என்று பிறந்தால் அநியாயம் செய்வான், அடுத்தவனுக்கு அடிப்பான், அடுத்தவனுக்கு ஏசுவான். எனவே சஹாபாக்கள் பயந்தார்களாம், உள்ளத்திற்கு பாரமாக இருந்தார்கள், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த வசனம் எங்களுக்கு பாரமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகளால் தான் விளங்கப்படுத்துகிறார்கள். என்னப்பா இது அநியாயம் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியாதா? சூரா குமாரி அல்லாஹ் சொல்லுகின்றான், இணை வைப்பதுதான் மிகப்பெரிய சிறுக அநியாயம் என்று சொல்லுகின்றானே, அந்த இணையைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயம் அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம் இணை என்று நபிகளால் விளங்கப்படுத்தினார்கள். அல் குர்ஆனுக்கு நபிகளார் விளக்கம் சொல்கிறார்கள் பாருங்கள், அல் குர்ஆனை காட்டிய நபிகளார் விளக்கம் சொல்கிறார்கள். இப்பொழுது பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் என்ன? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்து இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் படித்து பாருங்கள். இங்கே பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று வருகிறது, அங்கே கத்ரிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். இப்பொழுது பரக்கத்து செய்யப்பட்ட இரவுக்கு என்ன விளக்கம்? கதருடைய இரவு. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விடயம் தெளிவாகிவிட்டது. பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று பொதுவாக வந்திருக்கிறது, அதை அல் கதிர் என்ற அத்தியாயத்தில் லைலத்துல் கதிர் என்றெல்லாம் விளங்கப்படுத்திவிட்டான். எனவே பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் லைலத்துல் கதிருடைய இரவு, அதிலேதான் அல் குர்ஆன் இறங்கியது. அடுத்த பிரச்சனை என்ன? லைலத்துல் கதிர் எந்த மாதத்திலே இருக்கிறது? அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, நபிகளாருடைய ஹதீஸை காட்டிவிட்டேன், அது ஒரு பக்கம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், 185வது வசனம். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் இருக்கிறது, அது எத்தகைய மாதம் தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பார்த்தோம், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் என்ன? சூரத்துல் கத்ர் சொல்கிறது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று. லைலத்துல் கத்ர் எந்த மாதத்தில் இருக்கிறது? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் அல்லாஹ் அல் குர்ஆன் இறக்கி வைத்தான். எனவே ரமலான் மாதத்திலே தான் கத்ருடைய இரவு இருக்கிறது. சாதாரணமா சொன்னால் இது பிள்ளைக்கு கொடுக்கின்ற பாலை போன்று என்று சொல்லலாம். அவ்வளவு தெளிவு சகோதரர்களே, அவ்வளவு தெளிவு. பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் கதிருடைய இரவு, கதிருடைய இரவு ரமலான் மாதத்தில் இருக்கிறது என்பது இந்த சொல்லுவார்கள் அல்லவா, இந்த பாலை படத்தை உரித்துக் கொடுப்பது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தெளிவான செய்தி. அன்பான் இஸ்லாமிய சோழர், இதை ஒருவன் மறுப்பானாக இருந்தால் அவன் காபிராகி போய் வருவான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் இன்றைக்கும் முஸ்லீம்கள், இன்றைக்கும் முஸ்லீம்கள் லைலத்துல் கத்ர் இரவு ஷஅபானில் இருக்கிறது, அதிலேதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற மோசமான சிந்தனை உள்ளவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமான் பறிபோய்விடும். எனவே லைலத்துல் கத்ரிலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டது, லைலத்துல் கத்ர் ரமலான் மாதத்தில் இருக்கிறது என்று அல் குர்ஆனும் சொல்கிறது, நபிகளாருடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் சொல்கிறது. எனவே இந்த மோசமான சிந்தனையை விட்டு, இந்த மோசமான கொள்கையை விட்டு நாங்கள் விடுபட்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் வறுமை வெட்டிக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ரமலான் மாதத்திலே எங்களுடைய சமூகம் செய்கின்ற நிறைய எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்காட்டலாம். இப்படி ரமலான் மாதத்தில் பராத்து நோன்பு பிடிக்க கூடாது என்று சொன்னால், பராத்து தொழுகை தொடரக்கூடாது என்று சொன்னால், பராத்துடைய இரவை வணக்க வழிபாடுகளை கொண்டு சிறப்பிக்க கூடாது என்று சொன்னால், யாசின் ஓதக்கூடாது என்று சொன்னால், ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் என்ற போர்வையில் லைலத்து பராத்திரவை முன்னிறுத்தி ரொட்டி சுட்டுக் கொடுப்பதும் பாவம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் என்ன கேள்வியை தெரியுமா இருப்பார்கள்? என்னப்பா இது நல்லதைத்தானே செய்கிறோம்? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லது என்று நானும் நீங்கள் தீர்மானிக்க முடியுமா? எனக்கும் உங்களுக்கும் பட்டதெல்லாம் நல்லா இருக்குமா? அப்படி ஒரு முஸ்லீம் சொல்வானாக இருந்தால் அவன் நேரடியாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்தவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் நினைத்தது, நானும் நீங்கள் செய்வது நல்லதாக இருக்க முடியாது. அல்லாஹ் எதை நல்லன் என்று சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதரவை நல்லன் என்று சொன்னார்களோ, அதுதான் எனக்கும் உங்களுக்கும் நல்லது. எனவே நானும் நீங்களும் எதை செய்தாலும் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று பார்த்து செய்கின்ற கடமை இருக்கிறதை தவிர நல்லதுதானே என்று நாங்கள் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது. பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன், ஒருவன் ஒரு வணக்கத்தை செய்கிறான், வணக்கம் நபிகளார் என்ற வார்த்தையை கொண்டு அமல் செய்கிறோம், அமல் செய்கிறோம். அன்பாந்த இஸ்லாமிய தோழரே, நபிகளார் அமல் என்ற வார்த்தையை தான் போட்டார்கள். மன் அமில அமலன், ஒருவன் ஒரு வணக்கத்தை செய்கின்றான், ஒரு அமலை செய்கின்றான். நிபந்தனை என்ன தெரியுமா? லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கின்ற அந்த வணக்கத்தின் மீது எங்களுடைய ஏவல் இல்லை, எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை. எங்களுடைய ஏவல் இல்லாத, எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு வணக்கத்தை செய்கின்றான். பாவத்தை என நபிகளார் சொல்லவில்லை, வணக்கத்தை தான் நிபந்தனை. நபிகளாருடைய வழிகாட்டுதல் இல்லை. நிலைமை என்ன தெரியுமா சகோதரர்களே? தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள், தட்டப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு எந்த பெருமதியும் கிடையாது. அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் நல்லது என்று நினைத்து ஒரு வணக்கத்தை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. நானும் நீங்களும் அல்லாஹ் என்ன சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று பார்த்து செய்தால்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்க போகிறது, நன்மை இருக்க போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதையும் மீறி ஒருவன் நல்லதுதானே என்று செய்கிறான், இதனால் எப்படிப்பட்ட விளைவுகள் வருகின்றன தெரியுமா? ஒரு சில விளைவுகளை சொல்கிறேன் பாருங்கள் சகோதரர்களே. லக்கத் காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்து உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இந்த உலமாக்கள் சொல்வதிலே முன்மாதிரி இருக்கிறது என்று யாராவது சொன்னார், இந்த பெரியார்கள் சொன்னதில் முன்மாதிரி இருக்கிறது என்று யாராவது சொன்னார், பள்ளி நிர்வாகம் போட்ட சட்டத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று யாராவது சொன்னார், நடக்க போகின்ற விளைவு என்ன தெரியுமா சகோதரர்களே? முதலாவது அல்யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்லுகின்றானே, அரபாவுடைய தினத்தில் இருந்து கொண்டு துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஒன்பதாவது நாளையிலே நபிகளார் அரபா தினத்தில் இருந்து கொண்டு நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைய தினம், இன்றைய தினம் ஹிஜ்ரி பத்தாவது, இன்றைய தினம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன வார்த்தை? உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பூரணமாக்கி விட்டான். நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்து கொண்டு இதுவும் நல்லதுதானே என்று மார்க்கத்திலே கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நிறை குடம் இருக்கிறது, நிறை குடம் இருக்கிறது. அந்த நிறை குடத்துக்குள் தண்ணி ஊற்றினால் எப்படி சித்திக்கட்ட தனமோ, நிறை குடத்துக்கு தண்ணி ஊற்றினால் என்ன நடக்கும்? ரெண்டு நடக்கும் சகோதரர்களே. ஒன்று, நான் ஊற்றிய தண்ணீர் வெளியே போகும், அதற்கு நபிகளார் சொல்லிவிட்டார்கள் தூக்கி வீசப்படும். இரண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த குடத்துக்குள் இருக்கின்ற தண்ணீர் வெளியே போகும். அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா சகோதரர்களே? எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? குடத்துக்குள் நாங்கள் தண்ணீரை ஊற்றினால் ஒன்று எங்களுடைய தண்ணீர் வெளியே போகலாம், அதற்கு நபிகளார் சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது என்ன நடக்க போகிறது தெரியுமா? குடத்துக்குள் இருக்கின்ற தண்ணீர் வெளியே போகும். அப்படி என்றால் என்ன? நாங்கள் மார்க்கத்தில் ஒரு விதத்தை உருவாக்கினால் நபிகளார் காட்டி தந்த சுண்ணாக்கள் அடுபட்டு போகும். இன்றைக்கு தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா என்று ஒன்றை அமுல்படுத்துகிறார்கள். என்ன சகோதரர்களை விளைவோ, என்ன விளைவு? நபிகளார் தொழுகைக்கு பின்னால் ஒரு எத்தனையோ திக்கிர்கள் இருக்கின்றன, மக்களுக்கு அது பாடம் கிடையாது. விதத்தை அமுல்படுத்துகிறார்கள், சுண்ணா எடுபட்டு போய்விடுகிறது. பாங்குக்கு முன்னால் செலவாக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகளார் சொன்னார்கள். பாங்குக்கு பின்னால் என் மீது அவன் ஒரு விடத்தம் செலவாக்கு சொல்கின்றானோ அவன் மீது அல்லாஹ் பத்து விடத்தம் அருள்புரிகிறான் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாங்குக்கு முன்னால் செலவாக்கை அறிமுகப்படுத்தினார்கள், பாங்குக்கு பின்னால் செலவாக்கு இருக்கிறதா இல்லை என்னுடைய சமூகத்துக்கு தெரியாது. ஜனாசாவுடைய கடமை, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, மையவாணியிலே அமர்ந்து கொண்டு தல்கீ ஓதினார்கள், அல்லது கூட்டு ஓதினார்கள், பிஜாஸ் உருவாக்கப்பட்டது. நடந்தது என தெரியுமா? நபிகளாய் சொன்னார்களே, உங்களுடைய சகோதரனுக்கான நீங்கள் துவா செய்யுங்கள், துணை கொடுக்க கேளுங்கள், இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்களே, அவரவர்களுக்கு துவா ஓத சொன்னார்களே, அங்கே பிஜாஸ் உருவாக்கப்படுகிறது. நபிகளாருடைய சுண்ணா எடுபட்டு போய்விடுகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு விளைவு எங்களை நோக்கி வருகிறது. என்ன, ஒரு விஜயத்தை நாங்கள் உருவாக்கினால் ஒரு சுண்ணா எடுபட்டு போய்விடுகிறது, லேசான காரியம் அல்ல. அடுத்தது என்ன தெரியுமா? நபிகளாரின் மீது நாங்கள் குறை சொல்லுகின்றோம், எங்களுக்கு நல்லது என்று படுகிறது அப்பா, அதனால் நாங்கள் செய்கிறோம் என்றால் நபிகளாருக்கு அந்த நல்லது தெரியாமல் போய்விட்டதா, அல்லது நபிகளார் தெரிந்திருந்து மறைத்து விட்டு போனார்களா? எதை சொல்ல வருகிறோம்? நபிகளாருக்கு தெரியாது என்றாலும் நாங்கள் பாவி, நபிகளார் தெரிந்தும் மறைத்து விட்டு போனார்கள் என்றார். ஆயிஷா ரசியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் தானே, யாராவது ஒருவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியிலிருந்து ஏதாவது ஒன்றை மறைத்தார்கள் என்று சொன்னார், அவன் பொய்யுரைத்து விட்டான் என்று சொன்னார்கள் என்ற போதர்களே, அந்த பாவத்தை சுமக்க போகிறோமா, இந்த பாவத்தை சுமக்க போகிறோம், இரண்டில் ஒன்றை சுமந்துதான் ஆக வேண்டும், நல்லதுதானே என்று நாங்கள் செய்தார். அடுத்தது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நிகராக எங்களை கொண்டு போய் நிறுத்துகின்ற மோசமான நிலை வரும். உலமாக்கள் எல்லோரும் சென்று நல்ல காரியத்தை செய்கிறார்கள், நல்லதைத்தானே அப்பா செய்கிறார்கள் என்று நாங்களும் செய்ய ஆரம்பித்தால், அந்த நல்லவர்களை அந்த உலமாக்களை அல்லாஹ்வுடைய தரத்தில் கொண்டு போய் நிறுத்தி ஒரு திருக்கிட்டு நாங்கள் ஆளாகி சென்று விடுவோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான் பாருங்கள், அம்லஹும் சுரகாவு அம்லஹும் சுரகாவு ஷரஅலஹும் மினத்தீனி மாலம் யஸ்தம்பில்லா, அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காதவைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புகுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சேர்ப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நிகரான முஷ்ரிக் சிறுக்குகள் இருக்கிறார்களா, சுரக்காக்கள் இருக்கிறார்களா, அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒருவர் நல்லதைத்தானே செய்கிறார் என்று அதை வணக்கமாக்க முயற்சிக்கிறார் என்பதை மாறுத்தம் அவரை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் நிறுத்திவிட்டோம். எவ்வளவு மோசமான விளைவு என்று பாருங்கள் சகோதரர்களே. விஜயத்தை எதிர்ப்பது ஏதோ சில்லறை பிரச்சனையாக விளங்கலாம், விஜயத்தை எதிர்ப்பது சில்லறை பிரச்சனை கிடையாது சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமியுடைய ஈமானை ஆட்டம் காண செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாவம், லேசான பாவம் கிடையாது. சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னப்பா இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சிறுக்கு விஜயத்தை என்றே பேசுகிறார்கள். விஜயத்தை பேசுவதற்கு காரணம் இருக்கிறது, விஜயத்தை செய்வது ஒரு பாவம் அல்ல சகோதரர்களே, ஒரு பாவம் அல்ல, நிறைய பாவங்கள் அதற்குள் இருக்கின்றன. கடைசியாக ஒன்றை சொல்கிறேன் சகோதரர்களே, நான் ஒரு ஹராத்தை செய்கிறேன், சிகரெட்டு குடிப்பது ஹராம், நான் குடித்தேன், பாவம் என்றால் எனக்கு தெரியும், எப்பொழுது ஒரு நாள் நான் தௌபா செய்து விடுவேன். படம் பார்ப்பது ஹராம், எனக்கு ஹராம் என்று தெரியும், எப்பொழுது நான் தௌபா செய்து விட்டு போவேன். ஆனால் விஜயத்தி என்பது எப்படி தெரியுமா சகோதரர்களே, விஜயத்தி என்பதை வணக்கம் என்று நினைத்துக் கொண்டு செய்கிறேன், தௌபா செய்கின்ற சாத்தியமே இல்லாமல் போய்விடும், தௌபா செய்கின்ற சாத்தியமே இல்லாமல் போய்விடும். எனவே வெளிப்படையான ஹராத்தை விட விஜயத்து மிகப்பெரிய குற்றம். ஏன் தெரியுமா, தௌபா செய்வதற்கு கூட சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். எனவே அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே, விஜயத்து என்பது லேசான காரியம் கிடையாது, நிறைய நிறைய ஒதுங்கி வாழ வேண்டிய விஷயம். நபிகளார் சொன்னார்கள் தானே, ஒரு விஜயத்துக்காரனை மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கியவனுக்கு யாராவது இடம் கொடுத்தால் அல்லாஹ் அவனை சபிக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டதை எடுத்துக்கொண்டால் அதற்கு தானும் இடம் கொடுத்தால் அல்லாஹ் லஅனத்தை செய்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய லஅனத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே, சின்ன ஒரு வணக்கமாக இருக்கட்டும், பெரிய ஒரு வணக்கமாக இருக்கட்டும், அல்லாஹ் என்ன சொன்னார், நபிகளார் என்ன சொன்னார்கள் என்று பார்த்து செய்தால்தான் வெற்றி இருக்கிறது. இல்லாவிட்டால் வறுமையிலே எங்களுடைய கைகளை வாய்க்குள் போட்டு கடித்து கடித்து கை சேதப்படுகின்ற ஒரு மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு ஷாபான் மாதத்திலே நாங்கள் செய்கின்ற வணக்கம் நோன்பாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், சாப்பாடு கொடுப்பதாக இருக்கட்டும், இன்னதிர வணக்கங்களை செய்வதாக இருக்கட்டும், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்னானா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, நபிகளார் வாழ்க்கையிலே செய்து காட்டினார்களா, சொன்னார்களா, அங்கீகரித்தார்களா, நபிகளாருடைய வழிமுறையிலே வந்திருக்கிறதா, இந்த இரண்டையும் பார்த்து எங்களுடைய வணக்கங்களை தூய்மையாக செய்து மர்மை வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சமூகம் பராத் இந்த ஷஹ்பான் மாதத்தை முன்னிறுத்தி செய்கின்ற வணக்க வழிபாடுகள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வந்ததா அல்லது தவறானதா, சுன்னத்தா அல்லது பிதஅத்தா, நபி வழியா அல்லது நபி வழியோடு சேர்க்கப்பட்டதா என்பதை நான் ஆரம்பத்திலே விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப் போகின்ற செய்தி என்னவென்றால், சில ஹதீஸுகள் இருக்கின்றன, இன்றைக்கு நீங்கள் ஷஹ்பான் மாதத்தின் முதலாவது புறையிலிருந்து ஷஹ்பான் மாதம் முடியும் வரைக்கும் போட்டாலும் ஒவ்வொரு முஸ்லிம் நிகழ்ச்சியிலும் ஒரு ஹதீஸை கேட்கலாம். அப்படி சில ஹதீஸுகள் இருக்கின்றன, அவைகளில் ஒரு சிலரை நான் சொல்லுகின்றேன், பதிவு செய்து கொள்ளுங்கள். எதற்காக தெரியுமா, வானொலியிலே போனாலோ பத்திரிகையிலே பார்த்தாலோ குடும்ப உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த ஹதீஸுக்கு இதுதான் தரம் என்று ஒரு சில ஹதீஸுகளை சொல்லுகின்றேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இது முதலாவது நோக்கம். இன்னொரு நோக்கம் இருக்கிறது தெரியுமா, நபிகளா சொன்னார்கள் என் மீது யாராவது பொய் சொன்னால் அவன் நரகத்தில் ஒரு இடத்தை புக் பண்ணி கொள்ளட்டும் என்று சொல்லி லேசான வேலை கிடையாது. மண் மண் நபிகளா சொன்னார்கள், மன் யகுல் அலைய மாலம் அகுல் ஃபல்யதவுஹ் மக்அதஹு மினன்னார். நான் சொல்லாத ஒன்றை என் மீது யாராவது சொன்னால் நரகத்தில் ஒரு இடத்தை புக் பண்ணி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிம் நிறைய ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? நபிகளா சொன்னார்கள், மன் ஹத்தத அன்னி பி ஹதீதி யுரா அன்னஹு கிஸ்பன் ஃபஹுவா அஹதுல் காதிபைன். நபிகளா சொன்னார்கள், ஒருவன் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றான், ஒருவன் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றான், அந்த ஹதீஸ் பொய்யுக்குள்ள ஹதீஸ், என் மீது பொய்யாக உழைக்கப்பட்ட ஹதீஸ் என்று தெரிந்து கொண்டு யாராவது அந்த ஹதீஸை சொல்வானாக இருந்தால் இரண்டு பொய்யர்களில் அவனும் ஒருவன் என்று சொன்னார்கள். ஒரு பொய்யன் யார் தெரியுமா? ஹதீஸை கட்டியவன். இரண்டாவது பொய்யன் தெரியுமா? பொய்யான ஹதீஸ் என்று விளங்கிக் கொண்டு சொல்பவன். அன்பா இஸ்லாமியத்தோடு அந்த ரெண்டு கூட்டத்திலும் நாங்கள் பேர் வைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ஹதீஸுகளை நான் சொல்லுகின்றேன். முதலாவதாக சொல்வார்கள், யசு முகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யசு முஸலாஹத அய்யாமின் மின் குல்லி ஷஹ்ரி فَرُقَّمَا أَخْسَرَ ذَلِكَ حَتَّى يَجِتَمِ عَلَيْهِ سَوْمُ الثَّنَتِي فَيَسُومُ شَعْبَانِ. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தில் மூன்று நாள் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்கள். நான் சொன்னேன் ஐயாமுல் தீன் வெள்ளை நாட்களில் 13, 16, 15 சுன்னத்து, பிடிப்பது சுன்னத்து. இந்த ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? நபிகளார் சில நாட்கள் சில மாதங்களில் அந்த நோன்பை பிடிக்க மாட்டார்களாம். அந்த நோன்புகளை எல்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பார்களாம். எதற்கு தெரியுமா? மாதத்தின் வருடத்தின் கடைசியில் சஹ்பான் மாதத்தில் வருகின்ற அந்த மாதத்தில் எல்லா நோன்புகளையும் சேர்த்து பிடிப்பதற்கு என்று சொல்வார்கள். எதற்கு ஹதீஸை சொல்வார்கள் தெரியுமா? பார்த்தீர்களா சஹ்பான் மாதம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தெரியுமா? எல்லா மாதங்களிலும் பிடிக்கின்ற மூன்று நோன்புகளை எதற்காக பிடிப்படுவார் தெரியுமா? சிறந்த மாதம் சஹ்பானிலே பிடிப்பதற்கு என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸில் ஐபுனு இப்னு அபி லைலா என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இந்த ஹதீஸை சொல்பவரிலே இப்னு அபி லைலா என்று வருகிறார். அவர் பலவீனமானவர், அவருடைய செய்திகளை எடுக்க முடியாது என்று விமர்சிக்கப்பட்டவர். இதை யார் விமர்சிப்பது தெரியுமா? ஷாபி மதுகதை சார்ந்த மிக முக்கியமான அறிஞர், ஹதீஸ்களை தேர்ச்சி பெற்ற அறிஞர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு இப்படி தீர்ப்பு சொல்கிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது ஹதீஸ் முதலாவது குறை வந்துவிட்டார். ஷாபானுக்கு முந்தைய மாதம் ரஜபு, ரஜபு மாதத்தின் முதலாவது குறை வந்துவிட்டால் நபிகளார் ஒரு துவாவை கேட்பார்களாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். கேட்டிருக்கிறோமா? சாதாரணமாக தாராளமாக கேட்டிருப்போம். என்ன துவாரு? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, பபல்லிகனா ரமலான் எங்களை ரமலானை எட்ட செய்வாயாக என்று வருகின்ற ஒரு ஹதீஸ். இது பஸ்ஸாரிலும் தபரானியிலும் பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அதே இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஹதீஸிலே அறிவிப்பாளர் வரிசையிலே ஷாயிதத் இப்னு அபிர் ருக்கார் என்ற ஒருவர் வருகிறார். இவர் பலவீனமானவர், இவருடைய செய்திகளை ஏற்க முடியாது. எந்த அளவுக்கு பலவீனமானவர் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அஹாதீஸ் மர்பூஆ அன் அனஸின் முன்கரா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெயரை பயன்படுத்தி நிராகரிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்லுவராக இருந்தார் என்று அபு ஹாத்தம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நசாயி போன்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் யார் என்றே தெரியாதவர், அட்ரஸ் இல்லாத மனிதர் சொன்னால் கேட்க முடியுமா சகோதரர்களே? அப்படி ஒருவர் சொன்னவர் என்று மிக பலவீனமான ஹதீஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, துவாதானை கேட்கிறோம் என்பதற்காக நபிகளாருடைய பெயரை பயன்படுத்தி இந்த துவாவை கேட்கக்கூடாது. கேட்டோம் என்றால் நபிகளார் மீது இட்டுக்கட்டிய பாவத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடுவோம். அடுத்ததாக மூன்றாவது ஹதீஸ் என்ன தெரியுமா? மூன்றாவது ஹதீஸை பாருங்கள், ரஜபு சஹருல்லா வ ஷஅபானு சஹ்ரி வ ரமலானு சஹ்ரு உம்மதி. இந்த ஹதீஸை இந்த மூன்று மாதங்களையும் கேட்கலாம். ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் என்னுடைய மாதம், ரமலான் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்ற ஒரு ஹதீஸை பார்க்கலாம். இந்த ஹதீஸுக்கு தீர்ப்பு ஹதீஸுன் பாத்திலுன் மௌதூன், பொய்யான ஹதீஸ், நபிகளார் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். யார் சொல்வது தெரியுமா சகோதரர்களே? சாதி மதுகளை சார்ந்த மிக முக்கியமான அறிஞர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்களே தான் இந்த தீர்ப்பை சொல்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக கூறுமா? இல்லை, ஆய்வு செய்து பார்த்தால் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் அபூபக்கர் என்ற அறிவிப்பாளர் வருகிறார். இவரை பொறுத்தவரையில் இவர் பலவீனமானவர், மத்ரூக்குல் ஹதீஸ், ஹதீஸ்களை தூக்கி வீசப்படக்கூடியவர், விடப்படக்கூடியவர் என்று இவரை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. லேசான விமர்சனம் அல்ல சகோதரர்களே. ஹதீஸ்களை மிக தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் இவருடைய வரலாற்றை ஆய்வு செய்து பெற்று மத்ரூக்குல் ஹதீஸ், ஹதீஸ்களை விடுபட்டவர் என்று விமர்சிக்கின்ற அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளானவருடைய ஹதீஸ். அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நிறைய சலாத்துர் ரகாய் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சஹபானுடைய 15வது ரவில் சொல்லப்படக்கூடிய தொழுகை ரகாய் தொழுகை என்று சொல்வார்கள். அந்த ஹதீஸை பொறுத்தவரையிலும் அதே அறிவிப்பாளர் வரிசையோடுதான் இந்த ஹதீஸும் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த ரகாய் தொழுகை ஆர்வம் ஊட்டி வருகின்ற அந்த ஹதீஸும் பலவீனமானதான் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு ஹதீஸை பேசுவார்கள், ரஜபு மாதம் இருக்கிறது அல்லவா, அதற்கு எப்படி சிறப்பு தெரியுமா? மாதங்களில் அதற்குள்ள சிறப்பு திக்ருகளை விட அல்குர்ஆனுக்கு எந்த சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பு மாதங்களில் ரஜபுக்கு இருக்கிறது என்பார்கள். பபதுலு சஹபான், பபதுலு சஹபான் அலா சாயிரி ஷுஹூர் கபதலி முஹம்மதின் அலா சாயிரி அன்பியா. இவ்வளவு மோசமான செய்திகள் பாருங்கள். என்னவென்றால் ரமதான் சஹபான் மாதத்துக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? நபிமார்களில் முஹம்மது நபிக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பு மாதங்களில் சஹபானுக்கு இருக்கிறது. பபதுல் ரமலான் அலா சாயிரி ஷுஹூர் கபதலில்லாஹி அலா இபாதிஹி. ரமலான் மாதத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அடியார்களை விட என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பு ரமலானுக்கு இருக்கிறது என்று சஹபான் ரமலானுடைய சிறப்புகளை பற்றி வந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலும் இவரை பற்றி இந்த ஹதீஸ் அறிவிப்பாளருக்கு சிப்பத்தி என்பவர் வருகிறார். இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹுவல் ஆபத்து, அதுதான் பயங்கரமானது, அதுதான் ஆபத்துக்குரியது என்று அவரை பற்றி சொல்கிறார்கள். வகான மசூரன் விவதில் ஹதீஸ், ஹதீஸுகளை கட்டுவதில் விற்பனராக இருந்தார் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரரே, எனவே இப்படிப்பட்ட ஹதீஸுகளை நபிகளாருடைய பேரை பயன்படுத்தி சொல்லுகின்ற ஆற்றல் உள்ளவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பார்க்க முடியும். சாதாரணமாக உலா வருகின்ற இன்னொரு ஹதீஸை நாங்கள் சொல்வதாக இருந்தால், இந்த மாதத்தில் விசேடமாக ரமலான் என்று ஏற்பெயர் வைக்கப்பட்டது. ரமலான் என்று ஏற்பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால் லிம சும்மிய சஹபான், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்களாம் ஏன் சஹபான் என்று பெயர் வைக்கப்பட்டது தெரியுமா? லிஅன்னஹு யுதஸஹபு ஃபீஹி லிரமதான் கைரும் கதீரும். ரமலானை எதிர்நோக்கி இந்த சஹபான் மாதத்தில் தான் நிறைய நலவுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஏன் ரமலான் என்று பெயர் வைக்கப்பட்டது தெரியுமா? லிஅன்னஹு யர்முது துனூப ஐ ரமலான் மாதம் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால் அது பாவங்களை அப்படியே கருக்கி விடுகிறது, பாவங்களை போக்கி விடுகிறது. எனவே ரமலான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஹதீஸை சாதாரணமாக பேசுவார்கள். சஹபானுடைய விடயத்தில் சுயூத்தி ரஹிமஹுல்லா சாபி மதுகபை சார்ந்த அறிஞரானவரும் அவர் சொல்லுகின்றார், இந்த ஹதீஸும் இட்டுக்கட்டப்பட்டது. ஏனென்றால் அதிலே அபுஷேக் என்றொருவர் வருகிறார். அவர் பொய் சொல்பவர், நபிகளாரின் மீது பொய் சொல்பவர் என்று அறியப்பட்டவர் என்று சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருக்கு தீர்ப்பு சொல்லுகின்றார்கள். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய ஹதீஸுகள் சஹபான் மாதம் சம்பந்தமாக போகும். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது சகோதரர்களே. வீடுகளிலே இஸ்லாமிய நிகழ்ச்சியை போடுகின்றோம், வீடுகளிலே இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை போடுகின்றோம். போடுகின்ற நாங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்டுவிட்டு போங்கள் என்று இருக்கக்கூடாது சகோதரர்களே. எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. சஹபானை மற்றொரு சிறப்பு ஹதீஸ் சொன்னாரா, அந்த ஹதீஸை குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸை குறித்து இது ஆதாரபூர்வமானதுதானா அல்லது இப்படி கட்டப்பட்டதா என்று தேடி பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது சகோதரர்களே. என்னால் முடியுமான அளவுக்கு தொகுக்கப்பட்ட சில ஹதீஸுகள் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கின்றன. தஃப்ஸீர் கிதாபுகளில் இஸ்ராயிலியத்து சம்பந்தமாக பனூ இஸ்ரவேலர்கள் பற்றி சொல்லப்பட்ட நிறைய செய்திகள் சஹபானை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஆதாரபூர்வமானதா இட்டு கட்டப்பட்டதா என்று பார்க்காமல் சங்கை மிக மின்பர்களிடையில் முழங்குகின்ற அறிஞர்களை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதையெல்லாம் நாங்களும் கேட்டு ஆமா சாமி போடாமல் அவை குறித்து வைத்து நம்பிக்கையான உலமாக்களை அணுகி இது ஆதாரபூர்வமானதுதானா அல்லது நபிகளாரின் மீது இட்டு கட்டப்பட்டாரா என்று பார்த்து சொல்லுகின்ற அமுல்படுத்துகின்ற ஒரு நிலை எங்களுக்கு வர வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ வந்தவர்கள் அல்ல, நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ வந்தவர்கள் அல்ல, உலகம் எங்களுக்குரிய நோக்கம் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற மதிப்புகளோ உலகத்தில் இருக்கின்ற செல்வாக்குகளோ செல்வாக்குகள் அல்ல சகோதரர்களே. நாங்கள் வாழ வந்திருப்பது மறுமைக்காக வேண்டி வாழ வந்திருக்கிறோம், மறுமைக்காக வேண்டி உழைக்க வந்திருக்கிறோம். மறுமையில வெற்றி பெற வேண்டுமா? மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் பயணிக்க வேண்டிய ஒரே பாதை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்ற அந்த பொருட்களை கொண்டு போடப்பட்ட பாலமாகத்தான் இருக்க போகிறது. அதை விட்டுவிட்டு குறுக்கு வழிகளை கையாளுவோமாக இருந்தால் அவர் சொன்னாலும் சரி இவர் சொன்னாலும் சரி முஸ்லிம்கள் நல்லதாக நினைத்ததெல்லாம் மார்க்கம் தான் என்று போவோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வழி தவறி போய் சைத்தானுடைய வழியில் போய் நரகம் இருப்பி அடைய வேண்டி வரும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையில் அமுல்படுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று சொல்லுகின்றானே, நாங்கள் மரணிக்கின்ற பொழுதும் இஸ்லாத்திலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிய வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.